இன்னைக்கு ரெவலேஷனுடைய கடைசி பிரசங்கம். அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு லெட்டரை முடிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி முடிப்பீங்களோ தெரியல. சில அது நான் யூஸ்வலா மெயில்ஸ் தான் அனுப்புவோம், லெட்டர் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை இல்லைங்களா. மெயில்ஸ் அனுப்பும் போது பொதுவா எனக்கு நான் ரிகார்ட்ஸ் அப்படின்னு போட்டு என் பேரை போடுவேன். சில பேர் வித்தியாசமா போடுவாங்க இல்லைங்களா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரிசையா அன்போடு மாமா அத்தை கித்தைன்னு எல்லா பேரை போட்டுட்டு கடைசியில இப்படிக்கு அன்புடன் அப்படின்னு எழுதி கீழே முடிப்பாங்க. அது லெட்டரை முடிக்கிறதுக்குன்னு ஒரு அது ஒரு வரம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம கடைசியில லெட்டரை எப்படி முடிக்கிறோம்ன்றதுதான் அவங்க மனசுல ரொம்ப ஆழமா தங்கும் பாருங்களேன். முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கலாம் நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப அவசியம். அது ரொம்ப இக்கட்டானது கூட சில நேரங்களில். அதனாலயே சில பேர் லெட்டர் எப்படியோ முடிக்கணுமே, நல்லா முடிக்கணுமே, இவ்வளவு பேசிடுறோம் நல்லா முடிக்கணுமேன்ற ஒரு ஒரு வருத்தம் இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது யோவான் இந்த ஏழு சபைகளுக்கு அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அந்த லெட்டரை எப்படி அவர் முடிக்க போறாரு இல்லைங்களா. அது ஒரு பெரிய இக்கட்டு தான். அந்த லெட்டர் அவர் முடிக்கணும். ஏன் இந்த ஏழு சபைகளுக்கு ஏன் இந்த லெட்டர் எழுதுறாரு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த சபைகள் வந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பலவிதமான தாக்கம். ஏன் இயேசு கிறிஸ்து வந்து போயாச்சு, அப்போஸ்தலர்கள்லாம் செத்து போயாச்சு, இருக்கிற ஒரே அப்போஸ்தலர் அவர் பத்மத்தீவுல கைதியா இருக்கிறாரு. எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமான கள்ளப்போதகம் இருக்குது இல்லைங்களா. அவங்க கவர்மெண்டே அவங்களுக்கு விரோதமா அவங்கள துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பயமான பயங்கரமா கவர்மெண்ட் துன்பப்படுத்தி, அது மாத்திரம் இல்ல சபைக்குள்ளேயே பலவிதமான கள்ளப்போதகம், பயங்கரமான கள்ளப்போதகம் சபைக்குள்ளேயே இருக்குது. இன்னும் சில கிறிஸ்தவங்க ஒரு சில பாஸ்டருங்களை கொன்னே போட்டுட்டாங்க. அந்திபா உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இல்லைங்களா, அந்திபா கொன்னு போட்டுட்டாங்க. இன்னும் பார்த்தோம்னா ஒரு சில சபைகள் ரொம்ப உலக பிரகாரமா மாறி போச்சு, உலக பிரகாரமா மாறி போய் இன்னும் சில சபைகள் நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா அவர் என்ன, அன்புல முதல் அன்பு உங்ககிட்ட இல்ல, மனம் திரும்பு அப்படின்னு கடிந்து கொள்ற ஒரு நிலைமை இருக்குது. குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இப்படி எல்லாம் சபை இன்னுமே பொழைக்குமா, இன்னுமே கிறிஸ்தவம் ஒரு லைனை தாண்டுமா, இயேசு போயிட்டார் பரலோகத்துக்கு என்ன ஆகும்ன்ற ஒரு நிலைமையில இருக்கிற தாக்கப்படுகிற சபைகளுக்கு இவர் எழுதுறார். இந்த லெட்டர் தான் அவங்கள கரை சேர்க்க போகுது. ஆக்சுவலா கரை சேர்க்க போகுது. இந்த மாதிரி போராடுற கிறிஸ்தவர்களுக்கு, கஷ்டப்படுற கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த லெட்டர் அவங்களை அவங்களுடைய இயேசு கிறிஸ்துக்கு அவங்க இருக்கிற கமிட்மெண்ட், இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க இருக்கிற உண்மையில அவங்க தொடர்ந்து போகணும், விடாமுயற்சி இல்லைங்களா, பெர்சிவரன்ஸ். என்ன போராட்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் விடாமுயற்சியா போறது, அதுதான் அது விடாமுயற்சியை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த லெட்டர் அவர் எழுதி இருக்கிறார். இதெல்லாம் தப்பிச்சு அவங்க எப்படி கரை சேர முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா இந்த புக்கு ஒரு ஆன்சரா அவங்களுக்கு வருது. இந்த புக்ல இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த புக்கில் சொல்லப்படுற காரியங்களை அவங்களுக்கு கீழ்ப்படிச்சாங்கன்னா போய் கரை சேர்ந்துருவாங்க. அதுக்குதான் இந்த புக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் பாருங்களா, ஆழமான விஷயங்களை, நம்ம கண்ணுக்கு காணாத விஷயங்களை எடுத்து நமக்கு காமிச்சிருக்கிறார். ஏன் இத்தனை உபத்திரம் சபைக்கு வருது, ஏன் வளர்ந்து செழிப்பா போகக்கூடாதா, அதிசயமா வளரக்கூடாதா, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் எங்களுக்கு வருது. இயேசு என்னென்னவோ சொல்லிட்டு போனாரு, எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போனாரு, நான் ஏன் இவ்வளவு தாக்குதல் எங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு பதில் கொடுக்கிற வண்ணத்தில் யோவான் பல காரியங்களை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் காரணம் வந்து ஒரு கோபமா இருக்கிற, மிகுந்த கோபமா இருக்கிற ஒரு வலு சர்ப்பம். அவனுக்கு ஏன் அந்த வலு சர்ப்பம் வந்து பல்லு உடைஞ்ச பாம்புன்ற மாதிரி ஒரு அடிபட்ட பாம்பு சும்மா இருக்காதுன்னுவாங்க இல்லைங்களா. அது வந்து இயேசு கிறிஸ்துவ விழுங்க முடியல, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு, இப்ப சபை மட்டும்தான் இருக்கு. அந்த சபையை விட்டோம்னா அவன் ராஜ்யமே கெட்டு போவோம் என்பதற்காக, அந்த சபையை எப்படியாவது துன்பப்படுத்தணும் என்பதற்காக அந்த வலு சர்ப்பம் பல ஸ்ட்ராட்டஜிஸ வகுத்து வச்சிருக்கு. சபையை அழிக்கணும், சபையை வளர விடக்கூடாது. இயேசுடைய சபைய, உண்மையான வேத சபைக்கு அது எப்பவும் தாக்குதல் கொடுக்குது, பலவிதமா தாக்குதல் கொடுக்குது. அதனாலதான் அது என்ன பண்ணுது, எந்த விதத்திலையாவது அந்த சபைய, சபையில இருக்கிற மக்கள், முதல்ல அந்த லேடி ஏதோ பண்ணலான்னு பாத்துச்சு, அந்த லேடிக்கு ஒரு ரெக்க கொடுத்து வனாந்திரத்துல ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு போயாச்சு. இப்போ சபையை அது ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் எப்படியாவது விழுந்தலாம். அதோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, அந்த சபையில இருக்கிற மக்கள் இயேசு கிட்ட உண்மையா இராதபடிக்கு அவங்களை செய்யணும். பாருங்க, இதான் சாத்தானுக்கு தேவையானது. அவன் என்ன மெத்தடு மீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு உலக இச்சைகள் தேவையா இருக்கலாம், சில பேருக்கு பொருளாசை தேவையா இருக்கலாம், சில பேர் பல கள்ளப்போதகத்தை வச்சு மயக்கலாம், அந்த மாதிரி இச்சைகள் உலக ஆசைகளை வச்சு மயக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ கொடுக்கறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். ஆனா இயேசு கிட்ட ஒண்டி நீ உண்மையா இருந்துற. சபைக்கு போ, யார் போவேனான்றது பிரசங்கத்தை கேளு, செய். ஆனா அவனுடைய குறிக்கோள்னா பாருங்களேன், இயேசு கிட்ட நமக்கு இருக்கிற கனெக்ஷன்ல அவருக்கு நம்ம ஒரு கமிட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக தான் நான் வாழுவேன்னு அவர் நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ஒப்பு கொடுத்து அவர் சபையில சேர்ந்து அவரோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். அதுல நம்ம சரியில்லாதபடிக்கு அவன் எல்லாத்தையும் செஞ்சு வரான். அதுதான் யோவான் வந்து அதை சரி செய்யணும் என்பதற்காகத்தான் அவர் எழுதிட்டு வர்றார். ஆகவே கடைசியில் அவர் எப்படி இந்த லெட்டரை முடிப்பாரு, எந்த விதத்தில் இந்த லெட்டரை முடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கடைசியில நாலு தலைப்புல நான் அதை சொல்ல போறேன். அவருடைய லெட்டர் முடிக்கிற விதத்தில் பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து நம்ம பெஸ்ட் விஷஸ் அப்படின்லாம் முடிப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா, பெஸ்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட் இல்லைன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்லாம் யோவான் அப்படி ஒரு மேற்பார்வையை அவர் முடிக்காம ஆழமான விதத்தில் அவர் லெட்டரை முடிக்கிறார். பாத்தீங்கன்னா நாலு விஷயங்களும் அவர் வலியுறுத்துறார். நாலு விஷயங்கள், என்ன நாலு விஷயங்கள்? முதலாவது, இந்த 22 அதிகாரங்கள் எழுதின உண்மையான ஆத்தர் யார்? நான் எழுதியிருக்கலாம், பேனா என்னதான் இருக்கலாம், ஆனா அது எழுத வச்சவர் யார் என்பதை நமக்கு உணர்த்த பார்க்கிறார். ரெண்டாவது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தீவிரமான கட்டளை கொடுக்கிறாரு. மூணாவது, ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. நாலாவது, ஒரு ஜபம். அதோடு இந்த கிராண்ட் ஃபினாலே, கிராண்ட் எண்ட் முடிச்சிடுறார் ரெவலேஷன். முதலாவது என்ன பார்க்கிறோம், இந்த லெட்டருடைய உண்மையான ஆத்தர் யார்? ரொம்ப ஒரு எமோஷனல் காரியம். ஒரு அம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அம்மாக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு வைங்கள. அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப தூரம் போயிருச்சு, வாலிப பொண்ணுங்க ரொம்ப தூரம் போயிட்ட உடனே அந்த அம்மா வந்து கூட இருந்தா அந்த அம்மா புத்தி சொல்லி அது சொல்லி, ஏன்னா அந்த பிள்ளைங்களை கெடுக்கணும் என்பதற்காக உலகத்துல பயங்கரமான அட்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா. எஸ்பெஷலி வாலிப காரியங்களை அவங்க மனசை கெடுத்து அழிக்கிறதுக்கு பயங்கரமான பிசாசு வேலை செய்யறான். அப்படின் போது அந்த அம்மா பிள்ளைங்களும் தூரம் இருக்கு, நானும் இங்க இருக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு கூட இருந்தா டெய்லி மதர்ஸ் எப்படி புத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படி இப்படி பொழைச்சிக்கணும், எப்படி சர்வைவல் டாக்டிக்ஸ் என்னுவாங்க, அந்த மாதிரி எப்படி இந்த உலகத்துல நம்மள காப்பாத்திக்கணும், எப்படி நம்ம அழிஞ்சு போக கூடாதெல்லாம் புத்தி சொல்லி அம்மா சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா இப்ப தூரம் இருக்கிற பிள்ளைய என்ன செய்யறது, ஆனா மனசு உடைஞ்சு போய் வேதனையோடு டெய்லி ஒரு லெட்டர் எழுதுது அந்த அம்மா. டெய்லி ஒரு லெட்டர், யோசிச்சு பாருங்களேன், அம்மா எப்படி இருக்கிற, அம்மா எப்படி இருக்கிற, டெய்லி ஒரு லெட்டர் எழுது. அந்த புள்ள என்ன பண்ணுது, அம்மா கிட்ட லெட்டர் வந்த உடனே அது உடனே எடுத்து ஜங்க் போல்டர்ல போட்டுருது. இமெயில் ஜங்க்னா என்ன தெரியுங்களா, அது குப்பை இது எடுத்து தூக்கி தூக்கி போடுது. இது இந்த அம்மாவுக்கு வேலையா இல்ல, எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கு, அப்படி இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இயேசு வந்து தான் தன்னுடைய உயிரே கொடுத்து, தான் தன்னுடைய உயிரையே பணைய வச்சு ரத்தத்தை சிந்தி முத்து முத்தா ஒரு சபையை வாங்கியிருக்கிறார். அவருடைய சபை உலகத்து ஓட்டத்துக்கு முன்பதாகவே அந்த சபையை தெரிந்து கொண்டு அதற்காகவே வந்து மனிதனாக வந்து செய்யக்கூடாத தியாகத்தை செய்து அந்த சபையை தன்னுடைய சொந்த தேவ ரத்தத்தினால், த பிளட் ஆஃப் காட், அதுல வாங்கியிருக்கிறார் அந்த சபையை. அந்த சபை மேல எவ்வளவு பற்று இருக்கும். ஆனா பிதாவுடைய சித்தம் என்ன, இயேசு பரலோகத்துக்கு போகணும்ன்ற ஒரு சித்தம் இருக்கிறதுனால அங்க போய் அதுக்காக பரிந்து பேசுறாரு. ஆனா அங்க இருக்கிற இயேசு எந்த தாயை விட, எல்லா தாய்களை விட, அப்பாவை விட அன்பு அக்கறை உள்ள இயேசு. அவருடைய கண்ணெல்லாம் உலகமே அவருடைய ஆட்சியில தான் இருக்குது, ஆனா அவருடைய கண்ணு கருத்தெல்லாம் சபையில தான் இருக்கு. பாத்துக்கங்க, வேதம் தாங்க நமக்கு சொல்லுது இயேசுடைய சகல கருத்தம். அந்த முதலாவது அதிகாரத்துல தானே பாக்குறோம், எங்க இருக்கிறாரு, எங்க நடக்கிறாரு இயேசு, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் நடுவில் இருக்கிறாரு இல்ல, அந்த 7 குத்து விளக்கு நடுவுல சின்ன சபை, அல்ப சபை, அங்கதான் அவர் நடக்கிறார் இல்லைங்களா. எந்த வெளியமும் இல்ல, சபை கிட்ட தான் அவர் இன்னும் இருக்கிறார். அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துது ரெவலேஷன்ல. அவர் அந்த சபைக்கு இந்த லெட்டரை அழகா அனுப்புறாரு. ஏன், அந்த வாலிப பெண்ணுங்க இருக்கிற மாதிரி அந்த சபைக்கு பயங்கரமான வில்லன்ஸ் இருக்கிறாங்க. உலகம் மாமிசம் பிசாசு என்ற மாதிரி இந்த பாபிலோன் மிருகம் இல்லைங்களா வலு சர்ப்பம் அவங்களை கெடுத்து குட்டிசோர் ஆக்குறதுக்கு இந்த வலு சர்ப்பங்கள் இந்த சத்ருங்க இருக்கும் போது இவரு எழுதி கொடுக்கிறாரு. என்ன எழுதி கொடுக்கிறாரு? அதனோட டேஞ்சர்ஸ் எவ்வளவு பயங்கரம்னு உணர்த்தணும் அவனுக்கு எழுதுறாரு. அதனோட டேஞ்சர் எவ்வளவு பெருசு, அது ஆபத்து ரொம்ப பயங்கரம், அங்க எப்படி நீ பொழைச்சுக்கலாம், சர்வைவல் ஸ்கில்ஸ் இப்படி ஒரு காலத்துல எப்படி இங்க பொழைக்கிறது, பொழைச்சுக்கணும், நம்ம பொழைக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும், என் பிள்ளைங்க பொழைக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் என்பதற்காக அவர் அன்பா இந்த லெட்டர் எழுதுறாரு. ஆனா என்ன செய்யறது பாருங்களேன், அந்த வாலிப பொண்ணுங்க அந்த இமெயில்ஸ் எல்லாம் ஒரு ஜங்க் போல்டர் போல்டர பாதி, எத்தனை கோடி கிறிஸ்தவருங்க இந்த ரெவலேஷன்ல ஜங்க் போல்டர்ல போட்டு வைக்கல, யாரு யாருங்க படிக்கிறாங்க ரெவலேஷன், அதை எடுத்து குப்பையில தான் போட்டு வச்சிருக்காங்க, படிக்கிறதே இல்ல, ஏன் அது புரியாது என்னன்னு எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இயேசு அந்த மாதிரி எழுதுற ரொம்ப அன்பா எழுதி இருக்கிறார், ரொம்ப அக்கறையோடு எழுதி இருக்கிறார் தன்னுடைய சபைக்கு. இங்க என்ன சொல்றாரு, ஏன் அந்த அப்படி எழுதியிருக்காருன்னா, அந்த லெட்டரை என்னுடைய மனவாட்டி ஆகிய சபை அதை திருப்பி 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 படிச்சு மறக்காம அத வச்சுக்கிட்டு, ஒரு லவ் லெட்டர் வந்தா எப்படி ஒரு வாலிப பெண்ணுக்கு திருப்பி 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 படிக்கிற மாதிரி அந்த அன்போடு எழுதியிருக்கிற தேவன் அதை திருப்பி 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 படிச்சு நான் மனசுல வச்சுக்கிட்டு என்ன நான் பாதுகாத்துக்கணும்ன்றதுக்காக எழுதியிருக்கிறார். அது எழுதி இருக்கிறத இந்த வசனத்துல நமக்கு விளக்குறாரு. பாருங்களா முதலாவது இதனோட ஆத்தர் யாரு, 16வது வசனம் படிங்களா,
சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார்.
பாருங்களேன் அவர் என்ன சொல்றார் அந்த இடத்துல, ஏழு சபைகளுக்கு நான் சாட்சியாக, ஐ டெஸ்டிஃபை டு யூ, அந்த ஏழு சபைகளுக்கு நான் சாட்சியாக சொல்லுகிறேன். யாரு நான் சொல்லுகிறேன்னா, யாரு, யோவான் இல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் பேசினது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு பேசினவர் இங்கேயும் பேசுறாரு. ரெட் லெட்டர் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏசு பேசுறது கிளியரா தெரியும். அவர் சொல்றாரு, நான் சாட்சியாக இது எழுதினது யார் தெரியுமா, யோவான் இதை எழுதியிருக்கலாம், கை அவர் பெண்ணை யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இயேசு எழுதின ஒரே லெட்டர்ன்னு பார்த்தோம்னா ரெவலேஷன் தான். தெரியுமா உங்களுக்கு, பவுல் எழுதின நிருபங்கள்லாம் பரிசுத்தாவினால ஏவப்பட்டாரே தவிர, டைரக்டா இயேசு சொல்ல சொல்ல டிக்டேட் பண்ணி எழுதின ஒரே லெட்டர் ரெவலேஷன் தான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு விசேஷம் அது, இயேசு எழுதியிருக்கிறாருங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, ஐ டெஸ்டிஃபை டு யூ, நான் இந்த ஏழு சபைகளுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு. பவுல் ஒரு டைம்ல அவர் பேர்ல மத்தவங்க லெட்டர் எழுதிருவாங்க, எழுதி தப்பா எழுதிடுறாங்கன்னு எழுதியிருக்காங்க அந்த மாதிரி. அப்போ ஒண்ணு குறைந்தர் ரெண்டு குறைந்தர் பின்னாடி அவர் எழுதுறாரு, நான் சைன் பண்றேன் பாத்துக்கங்க, இது நானே கைப்பட எழுதின லெட்டர், என்னுடைய சைன் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுற மாதிரி இயேசு சொல்றார். யோவான் எழுதியிருக்கலாம், ஆனா நான் சாட்சி கொடுத்து யோவானை எழுத வச்சு சொல்ற ஒரு லெட்டர் இது. நானே இயேசு ஆகிய நான் ஏழு சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, ஏழு சபைகள்னா சபைகள்னு போட்டிருக்கு, ஏழுன்னு போடல, ஏழுனா நம்ம என்ன பார்த்தோம், எல்லா சபைகளுக்கும் பொருந்தினது அந்த ஏழு சபைகள், உலகத்தில் இருக்கிற சகல சபைகளுக்கும் சாம்பிள் அது இல்லைங்களா, சாம்பிளாக ஏழுன்ற நம்பரே பரிபூர்ணத்தை குறிக்கிறது. ஆகவே ஏழு சபைன்னா அது எல்லா சபைக்கும் பொருந்தும் இல்லைங்களா. நம்ம நியூசிலாந்து சபைக்கு எழுதியிருக்கிறார், நம்ம மதுரை சபைக்கு எழுதியிருக்கிறார், சென்னை சபைக்கு எழுதியிருக்கிறார், பெங்களூர்ல இருக்கிற சபைக்கு அவர் எழுதியிருக்கிறார். உங்க எல்லாருக்கும் அவர் எழுதியிருக்கிறார் இந்த லெட்டர்ல, இயேசு பேசியிருக்கிறார். அது பர்சனலா நம்ம பார்க்கணும், நான் சபைகளுக்கு எழுதுகிறதாவது, நீங்க சபையில இருக்கிறீங்களா, உங்களுக்கு எழுதியிருக்கிறார், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்களேன் நான் எழுதுகிறதாவது அவருடைய, நான் இயேசு ஆகிய நான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரித்து காஸ்பல்ல உங்களை ரட்சித்த இயேசு ஆகிய நான் எழுதியிருக்கிறேன். அவருக்கு ரெண்டு அடையாளங்கள், ரெண்டு பேர் கொடுக்கிறாரு அங்க பாருங்களேன். ஒரு ராஜா எல்லாம் கடைசி காலங்கள்ல அந்த காலங்களில் எழுதும் போது அவங்க மோந்திரம் இருக்கும், அந்த மோந்திரத்துல வேக்ஸ் இருக்கும், அவங்க முத்திரை போட்டு அனுப்புவாங்க இல்லைங்களா, அவங்க சீல் போட்டு அனுப்புவாங்க. இந்த டைம்லயும் ஒரு ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு அப்படின்னு அவங்க அனுப்புற மாதிரி அவர் ஸ்டாம்ப் போடுறாரு. அவருடைய ஸ்டாம்ப் இதுல என்ன போடுறாரு பாருங்களா, அவருடைய சீல் என்ன சொல்றாரு, தாவீதின் வேரும்
சந்ததியும்,
தாவீதின் வேரும், த ஆஃப் ஸ்பிரிங் அண்ட் த ரூட் ஆஃப் டேவிட். பாருங்களேன் என்ன வினோதமான பேரு, தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததி. அவர் தாவீதின் வேரா, அவர் தாவீதின் சந்ததியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்ன அதுல சொல்ல பாக்குறாரு, தேவ் காட் மேன், தேவனும் முழுமையான மானிடர் கொண்ட முழுமையான தெய்வீகம் கொண்ட நான் அப்படின்றத இந்த வார்த்தையில சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அடையாளம் இயேசுக்கு ஒண்டிதான் இப்படி அடையாளம் இருக்க முடியும். இயேசுக்கு ஒண்டிதான். தாவீதின் சந்ததினா என்ன அர்த்தம்? தாவீதின் சந்ததினா தாவீதுடைய புள்ளன்னு அர்த்தம் இல்லைங்களா? சன் ஆஃப் டேவிட்னு அவருக்கு பேர், தாவீதின் குமாரனே. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அவர் தாவீதின் பிள்ளையாவா பிறந்திருக்கிறாரு? யோசேப்பா அவருடைய அப்பா, உண்மையான அப்பா இல்ல இல்லைங்களா? யோசேப் உண்மையான அப்பா இல்ல? இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல உங்களுக்கு ஒரு நேரம் ஞாபகம் இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், யோசேப் அப்பா இல்லையா? அவர் எப்படி தாவீதின் லைன்ல அவர் வந்திருக்கலாம்? யாருக்காவது பதில் தெரியுமா? அதுல யோசேப்பு ரத்த இதே அவர் சம்பந்தப்படல, அவரு அப்பாவா லீகலா அப்பாவா இருக்கிறாரு. ஆனா எப்படி யோசேப்பின் மகன் சொல்லலாம்? அவரு கோத்திரத்துல வந்திருக்கலாம், ஆனா யோசேப் அவருடைய அப்பா இல்ல, யோசேப் தான் அந்த லைன்ல வந்திருக்கிறாரு. வெரி குட். மேரியும் தாவீதுடைய லைன்ல வந்தது நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? மேரியும் தாவீதுடைய லைன்ல தான் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா எக்கோனியான்னு ஒரு ராஜா வந்து அவர் மேல சபிச்சுட்டாரு கடவுள். தாவீதுடைய லைன்ல வந்துகிட்டே இந்த ராஜா இந்த ராஜா ராஜான்னு வரும்போது எக்கோனியான்ற ஒரு ராஜாவை ஆண்டவர் சபிச்சுட்டு உன்னுடைய வித்துல இருந்து எவனோ ராஜாவை ஆக முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப அவருடைய வித்துல இருந்து தான் வந்த எல்லா மத்த ஆளுங்களும், யோசேப்பும் அவருடைய வித்துல இருந்து தான் வந்தார். சபிச்சவர் அவருடைய ரத்தத்துல யாருமே ராஜா வர முடியாதே, எப்படி வர முடியும் அப்படின்னு எல்லாரும் மேசியா எப்படி வருவாரு யோசிச்சோம்னா, கடவுள் பாருங்களேன், அதான் கன்னி பிறப்புல அவர் பறக்க வச்சிருக்கிறார். மரியாவின் மூலமா தாவீதின் ரத்தம் அவருக்கு கிடைச்சிச்சு. அது பரிசுத்தாவின் பிறந்ததுனால தேவ குமாரன் என்ற பட்டம் அவருக்கு கிடைச்சிச்சு. அதான் முழுமையாக மனுஷன், முழுமையாக தெய்வம். யோசேப்பு வந்து ஒரு லீகலா அவருக்கு ஆட்சி செய்யற அதிகாரம் அவருக்கு வந்துச்சு. அப்பாவா இருக்கணும், அப்பா தானே ராஜா, அந்த சுதந்திரம் அவருக்கு கிடைக்கும். லீகலா யோசேப்பு அப்பாவா ஆயிட்டார், ஆனா பிளட் விஷயத்துல அப்பா ஆகல. அதனால தான் தாவீதின் குமாரன் எதனால? மேரியுடைய பிள்ளையா பிறந்ததுனால. தாவீதுக்கு இன்னொரு பையன் இருந்தார், சாலமன் மூலமா தான் யோசேப் வந்தது. தாவீதுக்கு இன்னொரு பையன் நேத்தன் இருந்தார், அவருடைய லைன்ல வந்தது மேரி அம்மா. எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்களேன். அதனால அப்படி பிறந்தவர், அப்படி பிறந்து அப்படி வந்தவர். அதனால தான் தாவீதின் என்ன போட்டிருக்கு, ஆஃப்ஸ்பிரிங், தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி அப்படின்னு பாக்குறோம். தாவீதின் சந்ததி அப்படி பாக்குறோம். ஆனா தாவீதின் வேர் என்ன? வேர் என்ன என்ன அர்த்தம்? வேர்ல தானே எல்லாமே வருது இல்லைங்களா? ஒரு மரத்துல மரம் வரணும்னா, எல்லா பழம் எல்லாம் வரணும்னா வேர் தான் ஆரம்பம்னுவோம். உற்பத்தி வேர்ல இருந்தா ஆரம்பிக்கணும், வேருக்கு போகணும்ன்ற மாதிரி நான் தாவீதுடைய புள்ள மாத்திரம் இல்ல, நான் தாவீதுடைய வேர். தாவீத உற்பத்தி செஞ்சதே நான் தான். ஒரு டைம் இயேசு கேட்கிறார் பரிசேயர்களை, மேசியா வந்து தாவீதின் பிள்ளையா இருக்கணும்ன்றீங்களே, அப்ப தாவீதே மேசியாவை பார்த்து கர்த்தரன்னு கூப்பிடுறாரு, அவரு தாவீதின் பிள்ளையா இல்ல தாவீதுக்கு ஆண்டவரா அப்படின்னு கேட்கிறார். ஞாபகம் இருக்குங்களா? மத்தேயுல கேட்கிறார் அவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் இங்கத்தான் இருக்கு பாருங்களேன். அவர் தாவீதின் புள்ள கூட, அவர் தாவீதனுடைய வேர் கூட. தாவீத உருவாக்குனவர் அவர் தான், தாவீதனுடைய பிள்ளையா பிறந்தவர் அவர் தான். அந்த அந்த டைட்டில் அவர் கொண்டுதாங்க பிறந்தோம். அவர் ஒருத்தர் தான் அப்படி பேச முடியும், நான் தாவீதின் சந்ததியும் தாவீதின் வேராகிய நான் என் ஸ்டாம்ப் போட்டு அனுப்புறேன், நான் சிருஷ்டிகர்த்தா, நான் மனுஷனாக தாவீதின் பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு அதிசயமா அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு?
பிரகாசம் உள்ள விடிவெள்ளி,
பிரகாசம் உள்ள விடிவெள்ளி. அது என்ன? தி பிரைட் மார்னிங் ஸ்டார், தி பிரைட் மார்னிங் ஸ்டார். இன்னொரு டைட்டில் அவருக்கு பிரகாசம் உள்ள விடிவெள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? தி பிரைட் மார்னிங் ஸ்டார்னா வேதத்துல பிரைட் மார்னிங் ஸ்டார் எதுங்க? சன் தான் இல்லைங்களா? மார்னிங்ல வர ஒரே ஸ்டார் சன் தான், ஸ்டார் இருக்க முடியும். சன் இயேசுக்கு வந்து இந்த இருளான உலகத்துல பிரைட் மார்னிங் ஸ்டாரா வந்தவர் அவர் தான். நம்ம இருதயத்திலயும் பிரைட் மார்னிங் ஸ்டாரா வரக்கூடியவர் அவர் தான். அதனாலதான் ரெண்டு, இதுவருக்கு நிறைய இடங்கள்ல இந்த பேர் போட்டிருக்கு பாருங்களா. ரெண்டு பேதுரு, நம்ம பேதுரு படிச்சுட்டு வர்றதுனால பாருங்களா, பேதுரு அந்த பேர் கொடுக்கிறார். ரெண்டு பேதுரு 1:19 11 இருக்கும்னு நினைக்கிறேன், சாரி நான் சரியா நோட் பண்ணல. 2 பேதுரு 1:19 யாராவது படிங்க.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
பாருங்களேன், மார்னிங் ஸ்டார்ன்றது இயேசுக்கு வர ஒரு பேர். ஒரு இருளான உலகத்துல உடனே ஒரு மார்னிங் வெளிச்சத்தை கொடுக்கறது அவரு தானே. இந்த உலகத்துக்கு அப்படித்தான் வெளிச்சத்தை கொடுத்தார், நம்ம இருதயத்துக்கு அப்படித்தான் வெளிச்சத்தை கொடுத்தார். இப்போ சீரழிந்த உலகத்துக்கு அவரு இரண்டாவது வருகையில் அவரு தான் மார்னிங் ஸ்டாரா பிரைட்டா வரப்போறார். அவருக்கு தான் அந்த பேர், அவர் வரப்போறார் அப்படின்ற ஒரு ஒரு அருமையான டைட்டில். சரி, முதலாவது என்ன பாக்குறோம், யோவான் முடிக்கும் போது அவருடைய நிருபத்தை இந்த லெட்டர் யார் எழுதினது, அவருடைய டெசிக்னேஷன் என்ன, எவ்வளவு மகத்தான தேவன், எவ்வளவு அன்பா எழுதியிருக்கிறார், என்ன கரிசனத்தோடு எழுதியிருக்கிறார், அதை நமக்கு உணர்த்துறார். ரெண்டாவது, ஒரு தீவிரமான கட்டளை. கட்டளைகளா கட்டளையான்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே, யோசிச்சு பாருங்களேன். 17வது வசனம்,
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானார்கள், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளப்படவன்.
அந்த ஒரு வசனத்துல 4 கட்டளை, வா 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 எடுத்துக்குடி, 4 கட்டளை ஒரு வசனத்துல இல்லைங்களா. எத்தனை வாட்டி வா 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 அப்படின்றது, 3 வாட்டி வா இல்லைங்களா, 3 வாட்டி வான்னு சொல்லிட்டோம்னா என்னங்க ஒரு தீவிரமான கட்டளை இல்ல. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஜானுக்கு ஏதாவது நான் சொன்னா அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஜான் 1, 2, 3 சொல்ல, 3 அடிதான் விடுவோம், அது 3ன்றதுக்குள்ள சவுண்ட் தான் கேட்கும், 3ன்றதுக்குள்ள செஞ்சிடணும். அந்த மாதிரி கம் 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 பாருங்களேன், 3 வாட்டி வா வா வான். ஏன் அப்படி சொல்றோம், சாதாரண காரியங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டோம், ரொம்ப அர்ஜென்சி, ரொம்ப அர்ஜென்சி இருக்குது, ரிலாக்ஸ்டா இதை செய்யக்கூடாது, நீ யோசிச்சு நல்லா யோசிச்சு பாரு, யோசிச்சுட்டு பார்த்துட்டு செய் அப்படின்னு சிலர் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், டைம் இருக்குன்னு அர்த்தம், யோசிச்சு பார்க்கலான்னு அர்த்தம். டைம் இல்ல, யோசிச்சு பாத்தீங்கன்னா அது பிசாசு மைண்ட கெடுத்துரும், யோசிச்சு எவ்வளவு யோசிக்கிறியோ அவ்வளவு டிலே, யோசிக்கிறதுக்கே டைம் இல்ல, உடனே அர்ஜென்டா கூப்பிடுற, வா 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 பாருங்களேன், அத அர்ஜென்டா. சில பேருக்கு தான் நீ உடனே செய் யோசிக்கிற மாதிரி இல்ல, ஒரு அறிவுரை மாதிரி இல்ல, ஒரு ஒரு சஜஷன் மாதிரி இல்ல, ஒரு கட்டளை பாருங்களேன், வா வா வா. யாருக்கு இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், யாருக்கு இந்த கட்டளை அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா அவிசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறியே, வந்துரு வந்துரு வந்துருன்றாரு. ஆனா இந்த லெட்டர் அவிசுவாசிகளுக்கு எழுதி இருக்கு, சபைகளுக்கு இல்லைங்களா, முன்னாடி தானே சொன்னார் 7 சபைகளுக்கு எழுதுறேன்னு, சபைகளுக்கு, சபைகளுக்கு அவிசுவாசிகளுக்கு இல்ல, சபைகளுக்கு சொல்லப்படுது. எப்படிங்க சபைகளுக்கு சொல்லப்படுது 7 சபைகளுக்கு அப்படின்னா, பாருங்களேன் ஜீவ அந்த இதுல மாத்திரம் இல்ல, இன்னும் இயேசுவ வா வா வான்னு சொல்ற மாதிரி கூட சொல்ல சில பேர் சொல்றது உண்டு, இயேசுவத்தான் வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க ஆண்டவரே. ஆனா அப்படி இல்லைங்களே, அந்த வசனத்துல பாருங்க கடைசியில என்ன செய்யணும்னு, ஜீவ தண்ணீரை இயேசுக்கா அப்படி சொல்ல முடியும், ஜீவத்தண்ணி வாங்க வாங்க ஜீவ தண்ணீர் இல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்க பக்கம் முன்னாடி பாக்கணும், இயேசுக்கு சொல்லப்படல. அப்ப யாருக்கு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா 7 சபைகளுக்கு தாங்க, அவங்களுக்கு தான் முடிக்கிறார். ஆனா அவங்களுக்கு ஏன் ஜீவ தண்ணீரை கொடுக்கணும், அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க ஆச்சே அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நித்திய ஜீவ தண்ணீர் வந்து நித்திய ஜீவனுக்கு அறிகுறியா இருக்கிறது. ஜீவ தண்ணீர் உடனே நம்ம எப்பொழுதோ நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச, யோவான் அதை யூஸ் பண்ணும் போது ரட்சிப்பை பத்தி அவர் யூஸ் பண்றதே இல்லை, எப்போ பாரு நித்திய ஜீவனின் முழுமைய குறித்து அவர் பயன்படுத்துறார். நமக்கு கிடைச்சிருக்கிறதோ நித்திய ஜீவனின் ஒரு டிராப் இந்த உலகத்தில், அதோட முழுமையெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கிற, அதை தொடர்ந்து நீங்க வாங்க, அதை தேடி நீங்க வாங்க, அதைத்தான் அங்க சொல்லப்படுறத பாக்குறோம் இல்லீங்களா. ஒரு விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனின் முழுமையை அனுபவிக்கிறதுக்கு, ஆத்தும வாழ்க்கையின் படிகளை இன்னும் அதிகமா அனுபவிக்கிறதுக்கு அவர் கூப்பிடுறார், வா 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 அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி பாருங்களேன். 22:1 பாத்தீங்கன்னா அதுல விளக்கப்படுது பாருங்களேன், ஜீவ தண்ணீர்னா என்ன,
பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது.
பாருங்களேன் ஜீவ தண்ணீர், ஏன் நம்ம பார்த்தோம் இட்டர்னல் லைஃப் வந்து நமக்கு இங்க வந்து ஆரம்பிச்சிருக்கு, என்னை நம்புகிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவான்னு நித்திய ஜீவன் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதனோட முழுமை வந்து நம்ம தொடர்ந்து வளர்ந்து பரலோகத்துக்கு போகும்போது தான் அதனை அனுபவிக்க முடியும். பாருங்களேன், அதனோட ஆரம்பம் தான் ரட்சிப்புல நமக்கு கிடைக்குது. அதனால எல்லாமே ரட்சிப்புல கிடைச்சிருச்சு, இன்னமே எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ரிலாக்ஸா இருக்கலான்றதே இல்லை. புரியுதுங்களா? அதுல நம்ம குரோ ஆகணும், அதுல முழுமை பரலோகத்துல தான் நமக்கு கிடைக்க போகுது. அதை தொடர்ந்து நம்ம பின்பற்றி ஓடணும். அதனால தான் வா வா வான்னு சபையை அவர் கூப்பிடுறார், ஒரு தீவிரமா கூப்பிடுறார், அர்ஜென்டா கூப்பிடுறார். நிக்காதீங்க, வாங்க வாங்க வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் தொடர்ந்து விடாமுயற்சியா ஓடுங்க அப்படின்னு சபையை என்கரேஜ் பண்றார். அதுதான் நீங்க பாத்துக்கணும். பாருங்களேன், யார் இது சொல்லப்படுறது? முதல்ல யார் சொல்றாங்க? மனவாட்டியும் ஆவியும். மனவாட்டியும் ஆவியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனவாட்டினா யாரு? மனவாட்டின்னு ரெவலேஷன்ல யூஸ் பண்ணும் போது அங்க பரலோகத்துக்கு மனவாட்டி இறங்கி வர கண்டேன்னு பரிபூர்ணப்படுத்தப்பட்ட சபை. ரெண்டு சபையை பார்க்கிறோம், த சர்ச் ட்ரயம்பன்ட், த சர்ச் மிலிட்டன்ட். உலகத்துல இருக்கிற சபை, பரலோகத்தில் பரிபூர்ணப்பட்ட சபை. அந்த பரலோகத்துக்கு, இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டு பரலோகத்துக்கு போன எல்லா பரிசுத்தவான்களும் சுத்தி நின்னுகிட்டு நம்மள என்ன சொல்றாங்களா? தொடர்ந்து விடாமுயற்சியோடு வாங்க, தொடர்ந்து விடாமுயற்சியோடு வாங்க, விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு நமக்கு சொல்றாங்களா? இது ஏதாவது ஒரு வசனம் ஞாபகம் வருதா? பைபிள்ல நமக்கு இப்படியே ஒரு வசனம் போட்டிருக்கு, எபிரேயர் 12ல். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கையில், படிங்களா அந்த வசனம், எபிரேயர் 12. ஒன்னுல இருந்து படிங்க.
ஆகையா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின் பொறுமையோட ஓடப்படுவோம்.
பாருங்களேன், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சுத்தி இருக்க, இத்திரளான சாட்சிகள் யாரு? இதுக்கு முன்னாடி தான் பேசிட்டு போனாரு, ஆபிராமு, மோசே, அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் நின்னுகிட்டு, மனவாட்டியாக நின்னுகிட்டு அவங்க எல்லாரும் நம்மள கூப்பிடுறாங்களாம். சபை, ஏழு சபைகளே, போராடுகிற சபைகளே, கஷ்டப்படுகிற சபைகளே, நித்திய ஜீவன் எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. விடாமுயற்சியா வாங்க, தொடர்ந்து ஓடி வாங்க, விட்டுறாதீங்க இந்த விஷயத்த அப்படின்னு ஆர்வத்தோடு அர்ஜென்டா வாங்க வாங்க. எத்தனை வாட்டி இங்க கூப்பிடணும்? மூணு வாட்டி சொல்றாங்க. விடாதீங்க, சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், விடாமுயற்சியா ஓடுங்கள். நம்மள என்ன அந்த வசனத்துல போட்டிருக்கு, நமக்கு நியமித்த ஓட்டத்தை எப்படி ஓட கடவோம்?
பொறுமையோடு.
பொறுமையோடுனா விடாமுயற்சியோடு, ரன் வித் பர்சிவரன்ஸ். நமக்கு பரலோகத்துக்கு ஒரு ஓட்டத்தை அவர் நியமிச்சிருக்கிறாரு. சோர்வடைக்க, பின்வாங்க, சோர்ந்து போக சாத்தான் நம்மளை இழுக்க பாக்குது. இவங்க என்ன சொல்றாங்க? விடா, பொறுமையோடு ஓட கடுவோம். எப்படி? நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பாரமான எல்லாத்தையும், பாவற்றையும் அகற்றி விட்டு நம்ம ஓட்டத்தை, ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆர்வத்தோடு ஓட கடுவோம். அதாங்க இந்த வசனம் சொல்லுது. இவ்வளவு காரியம் நம்ம ஆவிக்குரிய காரியத்துல படிச்சிருக்கிறோம், இத்தனை காட்சிகள் படிச்சிருக்கிறோம். இன்னுமே தொடர்ந்து நீங்க வாங்க வாங்க, ஓடுங்க அவங்களுடைய ஓட்டத்தை. நித்திய பந்தய பொருள் உங்களுக்காக காத்திருக்கிறது, நித்திய மகிமை உங்களுக்காக காத்திருக்கு. இட்டர்னல் லைஃப் ஒரு டிராப் தான் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த முழுமையை நீங்க அனுபவிக்கும் போது நீங்க பட்ட பாடுகளுக்கெல்லாம் பல மடங்கு சார்த்தகமாகும். லேசான உபத்திரம் இதெல்லாம், உங்களுக்கு குளோரியஸ் எதிர்காலம் காத்திருக்கு. இதுல ஒன்று பின்வாங்கிறாதீங்கன்னு என்கரேஜ் பண்ணி வர வைக்கிறாங்க, கட்டளையா கொடுக்கறாங்க. வாங்க வாங்க வாங்க, அங்க வாங்க, வந்தா என்ன கிடைக்கும்? தாகமா இருக்கிறவன் இலவசமா ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நம்மளுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி. இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம பண்ண கமிட்மெண்ட் இல்லைங்களா, நம்மளுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரு தான். அந்த விசுவாசத்துல நம்ம ஒரு கமிட்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஆண்டவரே உமக்காகத்தான் வாழ்வோம், நீர் தான் எங்க தேவன்னு வாழ்ந்தோம், கமிட் பண்ணியிருக்கிறோம். அவருடைய பண்ண கமிட்மெண்ட்ல பின்வாங்கி போவாம அதை உறுதிப்படுத்திக்கிட்டு புதுப்பிச்சு கொண்டு நீங்க பின்வாங்கி போயிருந்தீங்கன்னா, நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, நமக்கு சோர்வு வர்றது இல்ல, யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல சாத்தா நமக்கு செய்யறதே சோர்வு தான். ஏன் டயர்ட் ஆயிடுதுங்க, பாவத்துக்கிட்ட போராடி அவருது இல்ல, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. எத்தனை பாவங்க கிட்ட தான் போராடுறது? ஏ சுத்தி பாவம், சுத்தி இருக்கிற பாவத்தையும் உங்களை நெருக்கிற பாவத்தையும் டயர்டாயிடும். ஐயோ போதும் போதும் ஆயிடுச்சுப்பா, எத்தனை காலம் தான் நம்ம இப்படியே ஓடுறது, எத்தனை காலம் தான் இப்படியே இருக்கிறது. ஏன் வெளியில இருக்கிற பாவம் உண்மையா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பாவத்துக்கிட்ட தான் போராடி டயர்ட் ஆயிரும். எவ்வளவு பெருமை, எவ்வளவு இச்சை, எவ்வளவு உலக ஆசை, இது எல்லாத்தையும் போராடி நம்ம எப்படி முன்னுக்கு கரை சேருவோமா நம்ம டயர்ட் ஆயிடுறது இல்ல, ஐயோ போ அப்படின்னு ஆவுறது இல்ல, விட்டு மனசு விட்டு போகுது, பின்வாங்கி போறது நமக்கு ஆகுது. அதத்தான் அப்படி ஆயிராதீங்க, உங்களுடைய இயேசுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அந்த கமிட்மெண்ட்டை புதுப்பித்து கொண்டு தொடர்ந்து உங்க ஓட்டத்தை ஓடுங்கள். வா வா வா, நித்திய ஜீவன் காத்திருக்கு, குளோரியஸ் எதிர்காலம் காத்திருக்கிறது, எவ்வளவு மகிமையான காரியத்தை காமிச்சோனா உங்களுக்கு. வா வா, இந்த நித்திய ஜீவனை நீங்க குடிக்க வாங்க. ஒரு வரவேற்பு பாருங்களேன், வரவேற்பு. உலக மாய எவ்வளவு மோசம் பாருங்க, காமிச்சார் இல்லீங்களா? பாபிலோன் உங்களுக்கு மது கொடுத்து எப்படி உங்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போகுது. அக்கினி கடனுடைய அகோரத்தை பாருங்க, எவ்வளவு கொடுமை. நித்திய அக்கினி உங்களுக்காக இழுத்துட்டு போயிடும். பாபிலோன் தன்னுடைய மிருகம் தன்னுடைய முத்திரையை போட்டு நரகத்துக்கு உங்களை இழுத்துட்டு போயிடும். அதெல்லாம் பாக்குறீங்க. குளோரிய சேவன் உங்களுக்காக காத்திருக்குது. இந்த உலகத்துல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறதுல பிசாசு பேச்ச கேட்டீங்கன்னா நீங்கள் வா வா வா, தொடர்ந்து விடாமுயற்சியா ஓடுங்க, தொடர்ந்து இயேசுக்கு உண்மையா இருந்து ஓடுங்க. குளோரி உங்களுக்கு காத்திருக்குன்னு அழைக்கப்படுறாரு, அழைக்கிறாரே. வாழ்நாள் எல்லாம் வீண் நாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் அப்படின்னு ஒரு பாட்டுல பாடுறோம். ஏன் வருத்தமா உலகத்துக்காகவே வாழ்ந்து வருத்தத்தோடு வந்தவர் பாதம் அடைந்தால் வாழ்வித்து பரலோகம் சேர்ப்பார்னு வருத்தவங்களை வாழ வச்சு பரலோகத்துக்கு கூட்டு போவார். வா வா வா, ஒரு இன்டென்ஸுங்க அது. அவருடைய ஆண்டவருடைய அந்த ஆர்வத்தை எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு டயர்ட் தான் ஆகுது, நமக்கு ரொம்ப பேஜார் தான் ஆகுது, ஆனா பிரஷருக்கு நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இதான் பிரஷர் பண்ண பாக்குது சாத்தான், நம்மள எல்லுக்கு தூக்கிட்டு போக முடியாது, டயர்ட் ஆக்க வைக்க முடியும், சோர்வடைய முடியும் இல்லைங்களா? பண்ண பாக்குற அந்த பிரஷருக்கு நீ விட்டு கொடுத்துறாத, மீண்டுமா புதுப்பித்துக் கொண்டு ஓடு, ஓடு உங்களுடைய ஓட்டத்தை ஓடு. எப்போ இந்த உலக மாயை நீ வெறுப்ப, எப்போ உலக காரியங்களை வெறுப்ப, எப்போ பரலோக பாதையை நாடி ஓடுவ, நித்திய ஜீவனின் ஒரு துளி தான் அனுபவிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? உலகத்துக்கு இன்னுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம, அட்ஜஸ்ட் பண்ணிக்காம, பேர் கிறிஸ்தவர்களா வாழாம, இயேசுக்கு உண்மையா, என் தேவன் எனக்காக மறித்து உண்மையாகவே என் பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்த தேவனுக்கு உண்மையாக ஒரு வாழ்க்கையை நான் வாழக்கூடாதா? உண்மையான ஒரு வாழ்க்கை, அதுக்காகத்தான் அழைப்பு. தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து ஓடுங்கள். ஐயோ பாவத்தில் நம்ம சோர்ந்து போறோமே அப்படின்னா அந்த எபிரேயர்ல என்ன சொல்றார், 4வது அதிகாரத்து வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுங்களா? படிங்க.
பாவத்திற்கு விரோதமா போராடுகிறது, ரத்தம் சிந்தப்பட்டதற்காக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிக்கவில்லையே.
ஐயோ அவ்வளவு சோர்ந்து போயிருவியா, பாவத்துக்கு விரோதமா ரத்தம் எல்லாம் சிந்திட்டியா நீ அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவு போராடிட்டியா நீ, அவ்வளவு சண்டை போட்டுட்டியா? இல்லையே, இயேசு சிந்திட்டாரு. அவரை நோக்கி ஓடணும், அவரை குறிக்கோளாக கொண்டு. நமக்காக பெரிய பந்தய பொருள் காத்திருக்கு, நமக்காக அழைத்த பரம அழைப்பு இல்லைங்களா? நீங்கெல்லாம் இந்துல இருந்திருக்கிறீங்க, ஆர்சியில இருந்திருக்கிறீங்க, எங்கெங்கயோ இருந்து ஹெவன்லி காலிங் உங்களுக்கு வந்திருக்கு. பரலோகத்துல இருக்கிற தேவன் வா அப்படின்னு உங்களுக்கு குரல் கொடுத்து கூப்பிட்டு இருக்கிறார். அந்த அழைப்ப சோர்வுல விட்டுறலாமா, உலக கஷ்டத்துல விட்டுறலாமா? இல்ல, இதெல்லாம் மாய, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. வா வா வான்னு கூப்பிடப்படும் நித்திய ஜீவன். தாகமா இருக்கிறவனுக்கு இலவசமா நித்திய ஜீவன். தற்காலிகமான காரியங்கள் உங்களை மேற்கொள்ள விடாதீங்க, தொடர்ந்து ஓடுங்க. ஒரு பெரிய வைராக்கியம் நம்ம மனசுல ஏற்படுத்தணும், அதுக்காகத்தான் அவர் கூப்பிடுறாரு. ஆவியும் மனவாட்டியும் பரலோகத்துல இருக்கிற எல்லாரும், பேதுரு நம்மள கூப்பிடுறார், யோவான் நம்மளை கூப்பிடுறார், மோசே நம்மளை கூப்பிடுறார், வாங்க. நாங்கெல்லாம் பட்டு லேசான உபத்திரம், அதெல்லாம் அந்த பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. அக்கினி கடல் ரொம்ப பயங்கரம், பரலோகம் எவ்வளவு குளோரியஸா நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம், வாங்க நம்மள கூப்பிடுறாங்க. ஆவியானவரும் நம்மள கூப்பிடுறார், ஆவியும் நம்மள கூப்பிடப்படும் பாருங்களேன். தீவிரமான கட்டளை இல்ல, 3 தடவை ரிப்பீட்டடா வாங்க வாங்க, விசுவாசிகளுக்கு சபைக்கு சொல்லப்படுது. சரி, அடுத்ததாக ஒரு லெட்டர் எப்படி முடிக்கிறாரு பாருங்களா. 3வது பாயிண்ட், ஒரு பயங்கரமான வார்னிங், ஒரு எச்சரிக்கை. 18 படிங்களா.
இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட இதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார்.
இப்ப ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுக்கிறார் பாருங்களேன், பயங்கரமான எச்சரிக்கை. இந்த வார்னிங் யாருக்கு கொடுக்கிறாரு, யார் கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுதான் கொடுக்கிறாரு இல்லைங்களா. இயேசுதான் பேசிட்டு வர்றாரு, இயேசுதான் சொல்லிட்டு வர்றாரு பெரிய வார்னிங். என்ன வார்னிங்? இந்த புக்ல இருக்கிறத எவனாவது சேர்த்தாலும் எடுத்தாவது என்ன தண்டனை, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகள் அவன் மேல் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகள், இந்த புக்ல இருக்கிற கண்டென்ட்ஸோடு விளையாடக்கூடாது. என் மூடுக்கு தகுந்தபடி பிரசங்கம் பண்றது, எல்லா மக்களுக்கு பிடிச்சபடி பிரசங்கம் பண்றது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த புக்ல சேர்க்கிறதோ எடுக்கிறதோ செஞ்சோம்னா அது ரொம்ப பயங்கரம் பாருங்களா. ஒரு ஒரு வேலி போடுறார் இந்த புக்குக்கு, ஒரு வேலி, வேலினா தெரியுதுங்களா, ஒரு காம்பவுண்ட் போடுற மாதிரி. அது சாதாரணப்பட்ட காம்பவுண்ட் இல்ல, பாத்தீங்கன்னா ஒரு சில கொலகில ஆயிடுச்சுன்னா கிரைம் சீன்வாங்க பாத்தீங்கன்னா, அதை சுத்தி ஒரு வேலி எல்லோ டேப் போட்டு இருப்பாங்க. ஏன் அந்த இடத்துல எதுவும் எடுக்கக்கூடாது சேர்க்கக்கூடாது, யாருடைய கை ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அங்க படக்கூடாது. ஒரு ஸ்பூன் இருக்குது எடுத்துக்கிறா இல்ல எடுக்காது, ஒரு பால் இருக்குது எடுத்துக்கிறா இல்ல, ஒரு சின்ன ஒரு இது இருக்குது இல்ல, எதுவுமே தொடக்கூடாது. வேலி போட்டாச்சு, அந்த மாதிரி சின்ன காரியத்தையும் அதுல மாத்தக்கூடாது. ஒரு வேலி போட்டு வைக்கிறார். இது மூணு விதத்துல நம்ம அப்ளை ஆகுது வேதத்துக்கு. ஏன்னா முதலாவது விதத்துல ரெவலேஷனுக்கு அப்ளை ஆகும். ரெவலேஷன்ல இது ஏழு சபைகளுக்கு அவர் லெட்டர் எழுதும் போது யோசிச்சு பாருங்களேன், ஏழு சபையில பாஸ்டர் எடுத்து காலையில படிக்கிறார், எல்லாம் வந்திருக்கிறாங்க சார்டிஸ் சபைக்கு படிக்கிறார். படிக்கும் போது என்ன வருது, அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் உள்ள தேவன் எழுதுகிறதாவது, நீ உயிரோடு இருக்கிற பெரிய சபை நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, ஆனா நீ செத்து இருக்கிற அப்படின்றார். எப்படி இருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களா. எபேசிய சபைக்கு எழுதுகிறதாவது, நீ அன்புல அதுல பொறுமையில எல்லாம் நல்லா இருக்கிற, ஆனா உன் முதல் அன்பு எங்க, முதல்ல எவ்வளவு அன்பா இருந்த, ஏன் இயேசுவே தேடி வந்த, ஏன் இப்ப இப்படி குளிரும் இல்லாம அனலும் இல்லாம செத்து ஒரு இருக்கிறியே அப்படின்னா, ஐயோ அது சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க இல்லையா, அவங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க, நம்ம இப்படி எல்லாம் பேசலாமான்னு கொஞ்சம் மறைச்சு பேசலாமா. அவர் மறைக்கிறது உண்டு இல்லையா, மறைக்கிறது உண்டு, கொஞ்சம் ரொம்ப அவங்களுக்கு குத்திர போதுன்னு மறைக்கிற வேலை உண்டு, பாஸ்டர் வந்து செய்யறது உண்டு. அவங்க பேசக்கூடாது, எடுக்கிறதோ அதுல சேர்க்கிறதோ செய்யக்கூடாது. பாருங்களேன் தயத்திரா சபைக்கு அவர் சொல்ற ஜெசபேல்னு ஒரு பெண்ணுக்கு பேர் வச்சிருக்கிறார், அங்க பிரசங்கம் பண்ற ஒரு அம்மாக்கு, உன்னை யாரு பிரசங்கம் பண்ணதுன்னு. அதை மறைக்கலாமா, மறைக்கிற டெம்டேஷன் இருக்கு, ஆனா மறைக்க கூடாது, ஸ்கிப் பண்ணலாம் இல்லைங்களா. அது ஒரு எச்சரிக்கையா கொடுக்கிறார். இதுல எப்படி இருக்கோ அப்படிதான் பிரசங்கம் பண்ணும், மாத்தக்கூடாது. ரெண்டாவது இத அங்க அந்த பார்ச்மெண்ட்ல இதுல எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த தோல்ல எழுதியிருப்பாங்க அந்த காலத்துல, அதை எடுத்து காப்பி பண்ணுவாங்க ஜெனரேஷன் ஜெனரேஷன்ஸா இல்லைங்களா. அப்போ எடுக்கும் போது காப்பி பண்ணும் போது சில ஸ்கிரைப்ஸ் சில வேத பண்டிதருங்க அவங்க இது சரியா புரியலையே, இது சரியா வளர்க்கலையே, அதனால கொஞ்சம் மாத்தி எழுதிருவோமா, கொஞ்ச நாளும் இது புரியற மாதிரி எழுதுவோமா, செய்யவே கூடாது. அது சேர்க்கிறதோ எடுக்கிறதோ ஆகும், அவங்களுக்கு வார்னிங் இது. இதுல சேர்க்கிறதோ குறைக்கிறதோ நம்ம செய்யக்கூடாது, இது நமக்கு புரியலையே, ரெவலேஷன் 20வது அதிகாரம் அதனால அதை விட்டுருவோமா, செய்யவே கூடாது. அது அவருக்கு வார்னிங். இயேசு மிக தீவிரமாக இந்த புக்கை பாதுகாக்கிறார், மிக தீவிரமாக இதுல இதனோட அதிகாரத்தையும் அதனோட இன்ஸ்பிரேஷனையும், அது கனவு மாதிரி இருக்கே இது சரியா புரியலையே நம்ம எடுக்க கூடாது, அது ரெவலேஷனுக்கு பொருந்தும். அது மாத்திரம் இல்லாம இது முழு வேதத்துக்கும் பொருந்தும், ஏன்னா இது கடைசி புக் இல்லைங்களா. ஆண்டவர் எழுதின வேத வாக்கியத்துல கடைசி புக் இது. முழு பைபிளையே மூணு விதமா பிரிக்கலாம், எப்படி நியாயப்பிரமாணம், மோசே எழுதின அஞ்சு புக்ஸ் பேரு நியாயப்பிரமாணம், தீர்க்கதர்ஸ் அதுக்கப்புறம் வர ஹிஸ்டரி அதுலயே சேர்ந்துருது, தீர்க்கதர்சனம் ப்ராஃபிட்ஸ், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதர்சனமும்னா முழு பழைய ஏற்பாடு, அதுக்கப்புறம் காஸ்பிள் அதான் புதிய ஏற்பாடு. இந்த மூணு புக்ஸையும் தேவனுடைய வெளிப்பாடு, இந்த மூணு பகுதிகள், அந்த மூணு பகுதிகளையும் ஆண்டவர் இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்து வேலி காத்திருக்கிறார் தெரியுங்களா. இந்த மூணு புக்ஸை எழுதி கடைசி புக் எது, நியாயப்பிரமாணத்துல, நியாயப்பிரமாணத்துல உபாகமம் இல்லைங்களா, மோசை எழுதின அஞ்சாவது புக் உபாகமம் பாருங்களேன். அதுல இதே மாதிரி வார்னிங், அந்த காப்பி அந்த வார்னிங்கே எடுத்து தான் யோவான் யூஸ் பண்றாரு. நாலாவது அதிகாரம் உபாகமம் 12வது வசனம்,
அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார்.
4:12 படி.
அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார், வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை.
உபாகமுமா? டியூட்ரானமி அதான் போட்டிருக்கு 4:12. சார் 29 படிங்க.
அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவார். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது.
உபாகமம் 4:2.
நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம்.
பாருங்களா, அதே வார்னிங் கொடுத்திருக்கிறார். கடைசி நான் கற்பித்த எந்த வசனங்களையும் சேர்க்கவும் கூடாது, அதுல எடுக்கவும் கூடாது. அது எழுதியிருக்கிறாரு. அது முடிச்சுட்டு தீர்க்கதரிசன புக்ஸ் முடிஞ்சு மல்கியாவோடு முடியுது. அந்த புக்ஸ் யார் தெரியுமா வேலி காத்தது? இயேசுவே காத்திருக்கிறார். மத்தேயு 5:17 படிங்களா. இயேசு இருந்த காலத்துல வேதம்னா அந்த 39 புக்ஸ், பழைய பாடல இருக்கிற 39 புக்ஸ் தான் அவங்க ஏற்றுக்கொள்ள வேதமாக அவங்க வச்சிருந்தாங்க. அது பாருங்களா, இயேசுவே அதுக்கு வேலி போடுறாரு. 17
நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்.
தொடர்ந்து படிங்க.
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
புரியுதுங்களா? வேதத்தை நியாயப்பிரமாணத்தை மோசே ஒரு கட்டளை கொடுத்து காத்திருக்கிறாரு. பழையப்பாடல இருக்கிற சகல வசனங்களையும் அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களையும் இயேசு நியாயப்பிரமாணத்தையும் சரி தீர்க்க தரிசனத்தையும் சரி அதுல ஒரு சின்ன டிட்டில் டாட் ஒரு காமா அது நிறைவேற வரைக்கும் அது ஒளிந்து போகாது, அதை யாரும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு இயேசு அதை பாதுகாக்கிறாரு. இங்க ரெவலேஷன் முடியும் போது முழு வேதத்தையும் இந்த வசனம் பாதுகாக்குது. அதுல சேர்க்கவும் கூடாது, அதுல எடுக்கவும் கூடாதுன்னு ஒரு பெரிய வார்னிங், பெரிய எச்சரிக்கை. பாருங்களேன், அதுல வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, அப்படி செய்கிறவங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப தண்டனை அனுபவிக்கக்கூடியவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் தான். நரகத்துல ரொம்ப வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க பிரசங்கிகள் தான். அவங்களுக்கு பாத்துக்கங்க, ரொம்ப பிரசங்கிகள். ஏன் ரொம்ப டேஞ்சர்? அதுக்காகத்தான் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணும், எனக்காக ஜெபம் பண்ணும். ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா, இந்த கட்டளையை மீறுகிறவர்களுக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற சகல வாதைகளும் வந்து அவங்களுக்கு தீரும். நரகத்துல பெரிய தண்டனை அவங்களுக்கு வரும்னு போட்டிருக்கு. பெரிய தண்டனை அவங்களுக்கு வரும். பாருங்களேன் என்னங்க சொல்றது. நம்ம ஊர்ல பைபிளை ஹேண்டில் பண்ற விதத்தை பார்த்தோம்னா அப்பாலிங்கன்னு இங்கிலீஷ்ல நடுங்கி போகணும் மனிதர்கள். என்ன ஒரு அவங்க விருப்பத்துக்கு கலாச்சாரத்துக்கு மக்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைஸ் அண்ட் டைஸ் வாங்க. உங்களுக்கு தெரியுமா இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன சொல்றது? எப்படி உனக்கு வேணுமோ வெட்டிக்க. ஒரு கேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேக்கு நம்ம என்ன இப்படித்தான் வெட்டணும்னு இருக்கா? எனக்கு சின்ன பீஸ் போதுங்க அப்படின்னா சைட்ல வெட்டிக்கலாம். எனக்கு பிளம் இருக்குது வேணுங்க, பிளம் ஒண்டி வேணுங்கன்னா அந்த பிளம் ஒண்டி எடுத்துக்கலாம் இல்லைங்களா. எப்படி உனக்கு வேணுமோ அப்படி வெட்டிக்கிறது இல்ல வேதம். அந்த வேதத்தை எடுத்தோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும், அது ரொம்ப டேஞ்சரஸ், அதை புரிஞ்சுக்கணும். அதுல சேர்க்கவும் எடுத்தோம்னா பயங்கரமான நரகத்துல இருக்கிற தண்டனை அவங்களுக்கு தான். அதுதான் வேதத்தை பாத்துக்கணும். நம்ம ஊர்ல பயங்கரங்க, ரொம்ப பயங்கரம். அவங்க அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஆறுதலுக்கு, அவங்க கலாச்சாரத்துக்கு, அவங்க சபைக்கு தகுந்த மாதிரி வேதத்தை பயன்படுத்துறது தான் பாக்குறோம் நம்ம. எங்க கிறிஸ்தவத்துல இருக்கிற பிரிவின காரணமே அதாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி வேதத்தை அவங்க ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணிக்கிறது தான், வெட்டிக்கிறது தான். ரொம்ப தப்பு, ரொம்ப கஷ்டம் அது. ஏன் ஆர்சி சபை எடுத்துக்காங்க, என்ன செய்யறது அவங்க? அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 புது புக்ஸ் சேர்த்து விட்டுருக்காங்க. தள்ளுபடி ஆகமங்கள் இல்லைங்களா, அப்போக்ரிபல் புக்ஸ், அவங்களுக்கு சேர்த்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது. ஒவ்வொரு சபையும் அவங்களுக்கு பெந்தகோஸ்ட் எடுத்துக்காங்களே, அவங்க எதுல பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்களா. அடிக்கடி பிரசங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசுடைய அற்புதங்கள், எந்தையாவது ஒரு புக்க பேதுருவ படிங்களையா, ரோமன்ஸ் ஒரு ஒரு வசனமா படிங்க, இல்ல அப்போஸ்தல நடவடிக்கைகள் படிக்கிறோம்னு ஒருத்தர் சொன்னார். என்னங்க படிச்சிருக்கீங்க காமிங்கன்னு பார்த்தா அப்போஸ்தல நடவடிக்கைகள் நடந்த வெறும் அற்புதங்களை தான் விளக்கி இருக்கிறார். பீஸ் பீஸா எடுத்து நடந்த வெறும் அற்புதங்கள், அந்நிய பாஷை பேச இதா பைபிள படிக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வேதத்தை எடுத்துக்கிறது, கூட்டுறது, தங்களுக்கு என்ன வேணுமோ குறைச்சுக்கிறது, ரொம்ப தப்பு. ஒரு ஒரு சபையும் செழிப்பு, பணம் வரும், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னு பேசுறாங்களே, ஆசீர்வாதத்துல எந்த ஆசீர்வாதமும் அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம் இல்லைங்களா. கண்டிஷன் எல்லாம் ஒண்ணும் சொல்றது இல்ல, வெறும் ஆசீர்வாதம். ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதம், குறைக்கிறது இல்ல, கட் பண்ணி விட்டுறது இல்ல. அது முன்ன என்ன இருக்கு, பின்ன என்ன இருக்கு, அது கான்டெக்ஸ்ட்ல என்ன பேசுறாரு, அதை பத்தி எந்த அக்கறையும் இல்ல, கட் பண்ணி விட்டுறது. ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு, ரொம்ப பயங்கரம் பாருங்களேன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம், சிலதுல ரொம்ப பயங்கரமா இருக்கும். குடிகாரர்கள், பொய்காரர்கள், வேசித்தனம் உள்ளவர்கள் அப்படின்னா அதை கொஞ்சம் லேசா பேசி விட்டுறது பாருங்களேன். அப்படியெல்லாம் இருக்கிறது உண்டு. அந்த மாதிரி நமக்கு பொருந்தாத காரியங்கள், நமக்கு அப்ளை ஆகாத காரியங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஹோமோசெக்சுவல்ஸ் எல்லாம் பரலோகத்துக்கு போவே முடியாது. என்ன செய்வாங்க இப்ப இருக்கிற சபைகள்ல, இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் பாதிகால ஹோமோசெக்சுவல்ஸ் தான். என்ன பண்றது, அத வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, பவுலுக்கு அந்த டைம்ல சயின்ஸ் எல்லாம் அவளுக்கு தெரியல, அவருக்கு ஜெனட்டிக்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியல. ஏன்னா ஜெனட்டிக்ஸ்னா அவங்க அப்பா அம்மா நாலுனால இவங்க இப்படி ஆயிட்டாங்க, அதெல்லாம் பவுலுக்கு தெரிய முடியுமா, அதனால பவுலுக்கு தெரியல, அதனால சொல்லிட்டாரு. ஆனா நம்ம எல்லாம் போய்க்கலாம் பாருங்களேன். குறைக்கிறது இல்ல, வேதத்தை கூட்டுறது இல்ல, ரொம்ப பயங்கரம். பெண்கள் சபையில பிரசங்கம் பண்ணக்கூடாது போட்டுல பவுல் எவ்வளவு சொல்லி, பவுல் சொல்லி இல்ல பிரசங்கம் சபையில பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பெரிய ஊழியங்கள்லாம் இருக்கு, வேற ஊழியங்கள் எத்தனையோ கொடுத்திருக்கிறாரு. பிரசங்கம் அதிகாரமா ஆராதனை நடத்துறதோ, அதிகாரமா பிரசங்கம் பண்றதோ வேதத்துல போட்டு தெளிவா பவுல் சொல்லி இருக்கிறார். இதை நம்பாதவன் பரிசுத்தாவியை எதிர்க்கிறான், வேதத்தை மறுக்கிறான்னு திட்டி போட்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. என்ன சொல்றது, பவுலுக்கு பொம்பளைங்கன்னா பிடிக்காதுங்க, அதனால தாங்க அவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு. அதை வெட்டி தள்ளுங்க, போடுங்க கும்மாலம், லேடிஸ வச்சுக்கிட்டு ஒரே கூட்டம், ஒரே பாட்டம், அம்மா நல்லா பிரசங்கம் பண்ணுதாங்க நின்றுட்டு, என்ன ஆட்டம் பாருங்களேன். இதெல்லாம் என்னங்க நடக்குது பாருங்களேன். அதனாலதான் நம்ம எப்படி இருக்கிறோம் பாத்துக்கணும். வேத சபைன்றது நம்ம இந்தியாவில கட்டுறதுக்கு உயிரே போயிடும், நம்மள நம்ம பக்கம் கிட்ட கூட ஆளுங்க வரமாட்டாங்க. வேதத்தை கொஞ்ச நாள், எத்தனை பேர் வந்துட்டு கொஞ்ச நாள் கேக்குறாங்க, இதாங்க வேதம் சொல்லுதுன்னா அவங்களுக்கு ஒத்து வர்றது இல்ல, விட்டு ஓடிட வேண்டியது. ரொம்ப பயங்கரம் பாருங்களேன். பெண்கள் இருக்க வேதம் சொல்றதுக்கு அதான் ரொம்ப கஷ்டம். இப்ப வேதத்தையே மாத்தி எழுதுறாங்க தெரியுங்களா, ஜெண்டர் நியூட்ரலா, அம்மை அப்பன்னு எழுதணும், வெறும் அப்பான்னு போடக்கூடாது. அவர் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார், அம்மை அப்பான்னு எழுதிதான் ஒரு ஒரு இடத்துலயும் வசனத்திலயும் ஜெண்டர் நியூட்ரலா வேதம் எழுதப்படுது. கூட்டுறது இல்ல, குறைக்கிறது இல்ல. வேதத்தை கையில ஏந்தி பயன்படுத்துறது வந்து ஒரு ஆஃபுல் ஜாப். பரலோகமோ தேவ தூதர்களோ எல்லாரையும் நியாயத்திருக்கிற தேவன் எழுதின வேதம். அவர் திமோத்திக்கு சொல்றார், திமோத்தி நீ பண்ற பிரசங்கம், ஒவ்வொரு பிரசங்கமும் நியாயத்தீர்ப்புல ஆண்டு அவர் காமிப்பாரு, மிகுந்த ஜாக்கிரதையா வேதத்தை கையாளுன்னு திட்டு ரொம்ப எச்சரிக்கிறார் அவர். அதான் நம்ம வரப்போற மீட்டிங்ல எல்லாருக்கும் சொல்லி தரப்போம். ஹெர்மனியூட்டிக்ஸ்னா அதுதான் இந்த இதுல போட்டிருக்கோம் பாருங்க, பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நமக்கெல்லாம் அந்த பாரம் இருக்கணுங்க. நம்ம ஊர்ல அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணு, எங்க பிடிக்குதோ அந்த வசனத்தை எடுத்துக்க அப்படின்றதே. முன்னாடி என்ன போட்டிருக்கு, அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, எந்த லிட்ரரி ஸ்டைல போட்டிருக்கு, லிட்ரரி ஸ்டைல்னா எந்த கவிதையில போட்டிருக்கா, இல்ல போயட்ரி, இல்ல ப்ரோஸ்ல போட்டிருக்கா, எந்த எழுத்துல அது போட்டிருக்கு, பரிசுத்தாவி எந்த நோக்கத்துல அது எழுதி இருக்கிறாரு, அந்த ஐடியாவே இல்ல. என்ன இருக்குதோ அப்படியே, அதுதான் ஹெர்மனியூட்டிக்ஸ்னா என்ன, அதெல்லாம் படிச்சுக்கிறது தான் ஹெர்மனியூட்டிக்ஸ். அதுக்கு வாங்கன்னு சில பேரை கூப்பிட்டா அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இயேசு நேரா அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு சொல்லி தராராம் பாருங்களேன். அதைதான் நம்ம பாத்துக்கணும். ரொம்ப டேஞ்சரஸ்ங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு நிலை பாருங்க. இது வந்து அந்த பாஸ்டர்களுக்கு இருக்கிற பெரிய சோதனை. ஏன்னா நம்ம நாடே அப்படிதான், நல்ல பாஸ்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல நம்ம நாட்டுல. நல்ல பைபிள் சபை வச்சோம்னா பாருங்களேன், என்ன மாதிரி எங்கன்னா சம்பாரிச்சுக்கிட்டு இப்படி வச்சா தான் உண்டு, இல்லன்னா நல்ல ஆளுங்களுக்கு சம்பளமே காணிக்கே கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற சோதனைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் நான் பிரசங்கம் பண்ற மாதிரி வெளியில பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன பிரசங்கம் பண்ணா எல்லாரும் சிரிப்பாங்க, என்ன பிரசங்கம் பண்ணா ரொம்ப ஸ்மைல்ஸ் நம்ம பார்க்கலாம், எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கும். ரொம்ப சோதனை அது. ஏன்னா அப்படி பண்ணாதானே, சந்தோஷமா பண்ணாதானே, நம்ம எல்லாருக்கும் உற்சாகமா பேசினாதானே, காணிக்க டைம்ல எல்லாரும் உற்சாகமா கொடுப்பாங்க. அப்படி இருந்தா தானே அவர் பொழப்பு ஓடும். ரொம்ப கஷ்டம் போயிருச்சு, ரொம்ப டேஞ்சர் தான். பாஸ்டர்களுக்கு இருக்கிற பெரிய சோதனை தான் வேதத்தை வசனமா அவங்களுக்கு. ஏன்னா வேதத்துல இருக்கிற கண்டிப்ப அந்த டியூட்டிய நம்ம தவிர்க்காம உணர்த்தி இதுதாங்க வேதம் எதிர்பார்க்குதுன்னு அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கம் வேணும். அப்படி நம்ம ஊர்ல இல்ல பாருங்களேன், அதான் ரொம்ப கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி பிரசங்கம். சில இடத்துல ரொம்ப மோசம் நம்ம ஊர்ல. சில இடத்துல ஒரு சில பேர் பைபிள்ல ரிசர்ச் பண்ணவங்க சொல்றாங்க, இயேசு ரொம்ப ஆறுதலா பேசணுங்க, ரொம்ப அப்படி குத்துற மாதிரி பேசக்கூடாதுங்க, ரொம்ப அப்படி பேசக்கூடாதுங்கன்னா ஒருத்தர் எழுதியிருக்காராம் ஃபுல்லு ரிசர்ச் பண்ணி, எங்க இயேசு ஆறுதலா பேசியிருக்கிறாரு, எங்க இயேசு ரொம்ப கடினமா பேசியிருக்கிறாரு. கவுண்ட் பண்ணி எழுதி 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 கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா இயேசு ஆறுதலா பேசினதை விட கடினமா பேசினது 5 மடங்கு இருக்கா. ஊர்ல நம்ம பாக்குற இயேசுவே வேற. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஊர்ல பாக்குற இயேசுவே வேற, பைபிள் இயேசுவே வேற. நம்ம வெளியில எங்கன்னா போயிட்டு வாங்கல, எவ்வளவு நல்லா இருக்குதே அங்கன்ற மாதிரி இருக்கும். இவர் என்ன எப்ப பாரு கடினமா பேசுறாருன்ற மாதிரி இருக்கும், எவ்வளவு ஆறுதலா உற்சாகமா சொல்றாங்க. அது பைபிள் இல்ல, நம்ம கலாச்சாரம் அப்படி, நம்ம உலக கிறிஸ்தவ கலாச்சாரம் அப்படி. வெறும் ஆசீர்வாதத்தை பேசி பேசி ஆறுதலமா இயேசு பேசுறாரு. நமக்கும் பேசினாலும் எவ்வளவு ஆழமா படிக்கிறோம் சில ஆறுதலான காரியங்கள். பேலன்ஸ் இருக்கணும், அதனாலதான் கூட்டக்கூடாது குறைக்க கூடாது. அதனாலதான் நான் வாலிபமா இருக்கும் போதே கத்துக்கிட்டேன், ஆண்டவர் ஆத்தென்டிக் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் ஊழியோன்னு அங்கீகரிக்கிற ஊழியம் எது தெரியுமா, வேதத்தை முறையா பிரசங்கம். அதுலயே ஒரு பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா. வெறும் ஆறுதலாவே பேசிட்டு இல்ல, சில ஆறுதலா சொல்றாரு, உற்சாகமா சொல்றாரு, சிலது கண்டிப்பாவும் சொல்றாரு. அதனாலதான் வேதம் வந்து படிங்களா ஒரு வசனம், 2 தீமோத்தேயு 3:16 வேதம் எப்படி எழுதியிருக்கு.
எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை
படிப்பிக்குதலுக்கும் பாருங்களா, பிரயோஜனம் உள்ளவைகள். எந்த தேவ மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியையும் செய்யக்கூடிய வல்லமையான நிலைமையில அவன் உள்ள இம்ப்ரூவ்டா தேவ மனுஷனுக்கு வரணும்னா வேதம் தான் அதை செய்ய முடியும், வேதம் மட்டும்தான் அதை செய்ய முடியும். பாருங்களேன், வெறும் ஆறுதலா பேசிட்டு இருக்கிறதுனாலதான் வெறும் போலி கிறிஸ்தவங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பேருக்கு தான், குடும்பம் நல்லா இருக்காது, ரொம்ப மோசம், ஃப்ராடுங்க ரொம்ப. ஏன் வெறும் ஆறுதலா பேசி, தேவ மனுஷன் தேறினவனாக கடிந்து கொள்ளுதற்கும் வேற என்ன வருது, சீர்திருத்ததுக்கும். அவன் சீர்திருத்தணும், வாழ்க்கை சரியாகணும், அப்புறம் நீதியை படிப்பிக்கணும். அவனுக்கு நீதியை நான் இப்படிதான் சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேதத்தை முறையா பிரசங்கம் பண்ணாதாங்க, இல்லன்னா அது நான் அப்படிப்பட்ட சபை வர முடியாது. வெறும் ஆறுதலாவே பேசிட்டு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சுன்னு பேசிட்டு போனா அது முடியாது, அப்படி ஒரு சபையை நம்ம கட்ட முடியாது. தேவ மனுஷன் எந்த நற்கிரியில தேறினவனா அவன் மாறணும்னா இப்படிதான் வேதம் இருக்கணும். அதனாலதான் குறைக்கிறது சேர்க்கறது ரொம்ப டேஞ்சரஸ். வேதம் என்னத்தை வலியுறுத்துதோ அதை தான் பார்க்கணும். அதனாலதான் மெகா சர்ச்சஸ் பெரிய பெரிய சபைகள்லாம் கட்டிடுறது ஒரு விதத்துல ஈஸி தான், ஏன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்றது. தெரியுதுங்களா, சர்வே கூட கொடுப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த சர்வேக்கு ஏற்றபடி சபையை அமைச்சோம்னா கூட்டமா வரும். பைபிளை எடுத்து நம்ம பிரசங்கம் பண்ணோம்னா சில டைம்ல வருவாங்க, சில டைம்ல வரமாட்டாங்க, சில டைம்ல ஓடியே போயிருவாங்க. ஆனா திமோத்தி பவுல் சொல்றாரு, திமோத்தி நீ எதுக்கும் பயப்படாத, காலம் வாய்த்தாலும் காலம் வாய்க்காவிட்டாலும் மனுஷருங்க கேட்டாலும் கேட்காமல் போனாலும். ஏன் எல்லோரும் படிங்களா, இன்னொன்னு திமோத்திக்கு சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4:1 சொல்றாரு பாருங்களேன்,
நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயத்திற்கு போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து
கட்டளையிடுகிறதாவது. நான் வச்சு உனக்கு கட்டளையிடுகிற
சமயம் ஆகிட்டாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு.
பாருங்களேன், கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணு. அதான் கடவுளுடைய ஊழியம். அப்புறம் தொடர்ந்து படிங்க.
ஏனென்றால்
ஏன் அப்படி பண்ணணும் திமுத்தி, தொடர்ந்து நீ பண்ணணும்.
அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல்,
பாருங்களேன், உலக பிரகாரமா போய், உலக ஆசையில போய், உலக இன்பங்கள்ல போய், ஆரோக்கியமான வசனங்கள் பொறுக்கிறதுக்கு மனசு வராம செவித்தினம் உள்ளவர்களா. எப்படின்னா என்ன தெரியுமா, ஆறுதலா பேச மாட்டாங்களா காதுக்கு. செவித்தினோம்னா காது குத்தும் போது ஏர்பட்ஸ் எடுத்துக்குவோம், தெரியுங்களா, ஏர்பட்ஸ் எடுத்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பேசணும். வேதத்தை எங்களுக்கு எல்லாம் சொல்லாதீங்க, அந்த வசனம் என்ன, இது என்ன, அந்த தியாலு, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, அப்படியே சிலுக்கிற மாதிரி, டிக்கல்ன்ற வார்த்தை, அப்படியே புல்லரிக்கிற மாதிரி பேசுங்க. நல்ல பாஷை அது, புல்லரிக்கிற மாதிரி பேச மாட்டாங்களா, அப்படிதானே ஊர்ல பேசுறது, புல்லரிக்கிற மாதிரி பேசுங்க. அப்புறம்
தங்கள் சுயேச்சர்களுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு,
அப்படிப்பட்ட போதகர்களை சேர்த்துக்குவாங்க.
சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
காலம் வந்தாயிற்று, அந்த காலத்தில் வாழ்கிறோம் இல்லைங்களா. சத்தியத்துக்கு செவி சாய்க்காமல் இந்த மாதிரி புல்லரிக்கிற மாதிரி பேசுற பிரசங்கம் தான் வேணும், வேதத்தை போதிக்கிற பிரசங்கம் வேணும். அந்த காலத்தில் நம்ம வாழ்றோம். அதனால தான் இது ஏன் இவ்வளவு நேரம் பாக்குறோம். அவங்களுக்கு வரப்போற தண்டனை ரொம்ப பயங்கரங்க. ஊழியத்தையே நான் விட்டு கூட ஓடிடுவேன், நான் ஒண்டி அப்படி பண்றதுக்கு போக மாட்டேன். பயங்கர தண்டனை. நரகத்திலேயே ரெண்டு பேதுரு நம்ம படிச்சுட்டு வரோம். ரெண்டு பேதுருவும் இரண்டாவது அதிகாரம் போய் படிச்சு பாருங்களேன். அவங்கள திட்டா திட்டு திட்டிடுறார் பேதுரு திட்டுறார். பயங்கரமான நாய்கள், பேய்கள், பிசாசுகள், அவங்களுக்கு நரகத்துல எரி நரகம் காத்துக்கிட்டு இருக்கு, எங்கு எரி நரகம் இப்பவே வந்துகிட்டு இருக்குன்னு திட்டி குவிச்சிடுறாரு பேதுரு. கள்ள போதகர்களுக்கு மாத்திரம் வரப்போற தண்டனை ரொம்ப பெருசு. அந்த கள்ள போதகர்களும் அந்த கள்ள போதகர்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு வரப்போற தண்டனை ரொம்ப பெருசு, ரொம்ப பயங்கரம். அதனால தான் இங்க என்ன சொல்றாரு, இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற பாதைகள் எல்லாவர்கள் மேல வரும், அவங்களை ஃபாலோ பண்றவங்க மேலேயும் வரும். அதனால தான் வேத பிரசங்கத்தை முக்கியத்துவம் படுத்தி அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ற ஒரு சபை வரணும்னு தான் உயிரை கட்டி நம்ம வளர்க்கிறோம். சரி, ரெண்டாவது என்ன பாக்குறோம், ஒரு பெரிய வார்னிங் ரெவலூஷன்ல பண்ணி முடிக்கிறார். மூன்றாவதாக ஒரு தொடர்ந்து படிங்க அந்த வசனம். மூணாவது கடைசியாக முடிச்சிருவோம், நமக்கு டைம் ஆயிருச்சு. 21வது வசனம் கடைசியாக ஒரு ஜபத்தோடு முடிக்கிறாரு. பாருங்களேன், ஒரு ஜபத்தோடு.
ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார்.
பெரிய வார்னிங் கொடுக்கிறார். அதனாலதான் மினிஸ்ட்ரியில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை செஞ்சோம்னா ஐயோ அவங்களுக்கு குத்தமே, அவங்களுக்கு இது ஆகுமே. அதனாலயே எனக்கு சில பேர் விரோதிங்க அனாவசியமா வந்துடுறாங்க இல்லைங்களா. என்னை பத்தி தானே பேசுனீங்கன்னு சில பேர்ல மூஞ்ச திருப்பிக்கிறாங்க, கோவம் வந்துருது என் மேல அப்படின்னு. அதை பத்தி நாளைக்கு அவன்டவர் மூஞ்ச திருப்பிக்க கூடாது, அது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால செய்யணும், அதான் ஜெபம் பண்ணுங்க. என்னைக்கோ நான் பயந்து சாகிறதுக்கு முன்பதாக அப்படி செஞ்சிடக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப பயங்கரம். ஓகே, தொடர்ந்து படிங்க.
இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார்.
மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன்னா இந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு வரேன்னு அர்த்தம். அது பயந்து நடங்கன்னு அர்த்தம். ஏன் திருப்பி திருப்பி சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் இவைகளை சாட்சியா அறிவிக்கிறவர் மெய்யாகவே வரப்போறார், இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வரப்போறார், இந்த வாதைகள் எல்லாம் கொடுக்க வரப்போறார். அதனால ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. அது ஒரு எச்சரிக்கை, பயங்கரமான எச்சரிக்கையோடு முடிக்கிறார். கடைசியாக இப்படிப்பட்ட ஊழியங்கள் வந்துடக்கூடாது என்ற ஒரு ஆர்வத்தோடு பயத்தோடு எல்லா மனிதர்கள் வாழணும்ன்றதுக்காக யோவான். நம்ம சபையில சொல்றது இல்லையா, சில மெசேஜ் கேட்கும் போது யோவான் சொல்ற, ஐயோ இப்படி நடக்கக்கூடாது, ஆமேன். தொடர்ந்து படி,
கர்த்தராகிய இயேசுவே வாரும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
பாருங்களேன், ரொம்ப இதாங்க கிராண்டா அழகா முடியுது, ஒரு ஜபத்தோடு முடியுது, ஒரு ஜபம் ஃபைனல் வேர்ட்ஸ். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் எப்படி முடிச்சானா எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப வெரி பியூட்டிஃபுல். இது பவுல் யூஸ் பண்ணுவார். ஒன்னு குருந்தியர் பாத்தீங்கன்னா, தெஸலோனிக்கர் பாத்தீங்கன்னா, அவர் சைன் பண்ணி முடிக்கிறது அப்படிதான். நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ரொம்ப அழகா அது முடியுது, அது ஒரு ஜபம். ஏன் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல எப்படிங்க நம்ம கரை சேர முடியும்? நியாய தீர்ப்பு கிரியைகளின்படி இருக்க போகிறது அப்படின்லாம் நமக்கு வருது இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க நம்ம கரை சேர முடியும்? நம்ம கரை சேர்றதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை நம்மளோடு இருக்கணும். அது இருந்தா போதும். அவருடைய கிருபை வந்து அதனோட ஆழம், அதனோட உயரம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஏன் நம்மள முன்குறித்த கிருபைன்னு பேர் இருக்கு. எவ்வளவு கிருபை, கிருபைக்கு பக்கம் இருக்கு. உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் நம் பேர் போட்ட கிருபை, அந்த முன்குறித்த கிருபைன்னு இருக்குது. அது மாத்திரம் நம்மள பாதுகாக்கிற கிருபைன்னு இருக்கு. என்னுடைய ஆடுகள் என் கையில இருக்கிறது, அந்த என் கையில இருந்து ஒருவனும் என் ஆடுகளை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய பரிந்து பேசுற கிருபைன்னு இருக்கு. நமக்காக தொடர்ந்து பிதாகிட்ட பரிந்து பேசி நம்மளை பாதுகாத்து வருகிற கிருபை, நமக்கு உதவி அனுப்புகிற கிருபை, நமக்குள்ள கிரியை செய்கிற கிருபை இருக்கு. சில நேரங்களில் சோர்ந்து போலாம், பின்வாங்கி போலாம், ஆனா திருப்பி 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 வந்து நம்மளை பேசி எழுப்பி திருப்பி நம்மளை உற்சாகப்படுத்துகிற கிருபை இருக்கு. அந்த கிருபை காண்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு, வானம் கீழே உழுவட்டும், முத்திரைகள் திறக்கப்படட்டும், எக்காலங்கள் ஊதப்படட்டும், சூரியன் அந்தகாரப்படட்டும், பூமி எல்லாம் அதிர்ந்து போய் எல்லாம் போகட்டும், அந்த கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை என்னோடு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியது, அந்த கிருபை நம்மள கரை சேர்த்தோம் இல்லைங்களா? அந்த கிருபையத்தான் நம்ம நாடணும், அந்த கிருபையில தான் நம்ம அதிகமா வளரணும். அதான் சொல்றாரு, அதை ஒரு ஜபமா முடிக்கிறார். நீங்க எல்லாம் கரை சேரணும், கரை சேரணும். மீட் யூ இன் ஹெவன், மீட் யூ இன் ஹெவன். அது ஹெவன்ல மீட் பண்றதுக்கு முன்பதாக உங்களுக்காக நான் செய்யற ஜபம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கிருபை உங்களுக்கு போதும் இல்லைங்களா? என் கிருபை உங்களுக்கு போதும், இயேசு போதும். நம்ம பாடுறது இல்லையா, அவர் கிருபை நமக்கு போதும். இயேசு கிருபையில நம்ம வளர்ந்தோம்னா இந்த பலி சர்ப்பம், பிசாசு, உலகம் எல்லாத்தையும் ஜெயித்து கரை சேர்ந்தார் இல்லைங்களா? அருமையான ஜபம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒருத்த பார்த்து ஒரு கடைசியா பேச வேண்டியது இப்படி இருந்துச்சுன்னா, யாராவது கடைசியா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உன்னோடு இருப்பதாக, அது போதும் நமக்கு இல்லைங்களா? அது ஒரு ஒரு சமுத்திரம் மாதிரி, அது போதும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கும். நம்ம பிள்ளைகளுக்கும் அதான் செய்யணும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கிருபை உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். எவ்வளோ அதிசயமான ஒரு புக்கு. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நம்ம கத்துக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையில நம்ம இன்னும் அதிகமாக வளர்ந்து தொடர்ந்து இந்த புத்தகத்தை அடிக்கடி படிச்சு, நம்ம உலக சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, சோதனைகளை சந்திக்கும் போது, வலு சர்ப்பம் நம்மளை சோதிக்கும் போது, பிசாசு முத்திரை நமக்கு வரும்போது, பாபிலோன் மது நமக்கு கை நீட்டி கப்பு கப்பா குடிச்சு நம்மளை மயக்காடியும் போது, அவர் கிருபை தொடர்ந்து நமக்கு உணர்த்தி இல்லைங்களா, பரலோக கரையில நம்மளை சேர்க்கறதுக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் செய்வோம்.